Srimad Bhagavad Gita, Unmai Uravil, Chapter 4, Text 9, Translation and Commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
Bhagavad Gita, Unmai Uravil, Nangavada Adhyayam, Unbadavada Padam, Olivayarpu, Uralai Valambavar, Arutru Asa Bhaktivedanta Swami Prabhupada Avaradu.
Janma Karma Chame Divyam.
Janma Karma Chame Divyam.
Evam yoveti tatvatah.
Evam yoveti tatvatah.
Jagtva deham punarjanma.
Jagtva deham punarjanma.
Naiti mameti sorjuna.
Naiti mameti sorjuna.
Mulivirku. Yenadu thotram, seyalgal, ivatrin unnathamana deviga tanmayai. எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதீக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா. அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். ஆறாவது பதத்தில் உன்னத பரமபதத்திலிருந்து இறைவன் இறங்கி வருவது பற்றி ஏற்கனவே விளக்கப்பட்டது. பரமபுருஷனின் தோற்றம் பற்றிய உண்மையை அறிந்தவன் ஜட தலையினின்றும் ஏற்கனவே விடுதலை பெற்று விடுவதால் தற்போதைய பௌதீக உடலை நீத்த உடனேயே இறைவனின் நாட்டுக்கு திரும்பி விடுகின்றான். ஜட கட்டினின்றும் ஆத்மாவின் இத்தகு விடுதலை எளிதானதே அல்ல. அருவவாதிகளும் யோகிகளும் பற்பல பிறவிகளுக்கும் துன்பங்களுக்கும் பிறகே விடுதலை பெறுகின்றனர். இறைவனின் பிரம்மஜோதியில் கலப்பது எனும் அவர்களது முக்தியும் அபூர்வமானதே. ஏனெனில் மீண்டும் இவ்வுலகிற்கு திரும்பும் ஆபத்து அவர்களுக்கு உண்டு. ஆனால் பக்தரோ இறைவனின் உடல் செயல்களின் தெய்வீக இயல்பை அறிவதாலேயே இவ்வுடலை நீத்த பின் இறைவனின் பரமபதத்தை அடைந்து மீண்டும் இப்பௌதீக உலகிற்கு திரும்பி வரும் ஆபத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றனர். பிரம்ம சம்மிதையில் கடவுளுக்கு எண்ணமற்ற பற்பல உருவங்களும் அவதாரங்களும் இருப்பது விளக்கப்பட்டுள்ளது. அத்வைத மச்சுத மானாதி மனந்த ரூபம், இறைவனின் பற்பல உன்னத உருவங்கள் இருப்பினும் அவர்கள் எல்லோருமே ஒரே முழுமுதல் கடவுளாவர். ஏட்டுக் கல்வி அறிஞருக்கும் வரட்டு தத்துவ ஞானிகளுக்கும் இது அறிவு கெட்டாததாயிருந்தாலும் இந்த உண்மையை ஒருவன் உறுதியாக அறிய வேண்டும். வேதத்தில் கூறியுள்ளபடி ஏகோ தேவோ நித்ய லீலானுரக்தோ பக்த வியாபி சித்யந்திராத்மா. ஒரே முழுமுதற் கடவுள் தனது களங்கமற்ற பக்தர்களுடன் உறவு கொண்டு பற்பல உன்னத ரூபங்களில் நித்தியமாக நிலை புரிகின்றார். இந்த வேத கருத்தை கீதையின் இந்த பதத்தில் பகவானே உறுதி செய்கின்றார். இவ்வுண்மையை வேதங்களின் அத்தாட்சியின் பலத்திலும் பகவானின் கூட்டிலும் அறிந்து ஏற்பவன் தத்துவ கற்பனைகளில் வெறுமே காலத்தை வீணாக்காதவன் விடுதலையின் மிக பக்குவமான உயர்நிலையை அடைகின்றான். இவ்வுண்மையை நம்பிக்கையுடன் ஏற்பதாலேயே ஒருவன் சந்தேகமின்றி விடுதலையை அடைகின்றான். தத்துவமசி எனும் வேத கருத்து இவ்விஷயத்தில் உண்மையாகின்றது. பகவானிடம் பரபிரம்மனும் முழுமுதற் கடவுளும் நீரே என்று கூறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்ந்து அறிபவன் நித்தியமாக விடுதலை பெற்றவன் என்பது நிச்சயமே. எனவே இறைவனின் உன்னத உறவில் அவனது புகுதல் நிச்சயமே. வேறு விதமாக கூறினார், கடவுளின் இத்தகு உண்மை பக்தர் பரிபக்குவம் அடைகிறார் என்பது பின்வரும் வேத வாக்கியத்தால் உறுதி செய்யப்படுகின்றது. ஸ்வமேக விரித்வதி மிருத்யமேதி நான்ய பந்தா வித்யதே அயனாய. முழுமுதற் கடவுளான பகவானை பற்றி அறிவதாலேயே பிறப்பு இறப்பினின்றும் விடுதலை எனும் பக்குவ நிலையை ஒருவன் அடைய முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக அறியாதவர் அறியாமையில் உழலுவாராதலால் இதைத் தவிர வேறு வழியும் இல்லை. பகவத்கீதையை மனம் போனபடி விவரிப்பதால் தேன் பாட்டிலை வெளியே இருந்து நக்குவது போலவே அறியாமையில் உழலுபவன் விடுதலை பெறுவதில்லை. பௌதீக உலகில் இத்தகு தத்துவவாதிகள் மிக முக்கியமான பதவிகளை பெற்றாலும் கூட விடுதலைக்கு தகுதி உடையவராக வேண்டும் என்பது இல்லை. இறைவனின் தூய பக்தரின் அகாரண கருணைக்காக இத்தகு கர்வமிகு ஏற்றறிஞர்கள் காத்திருக்க வேண்டியவரே. எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் ஒருவன் கிருஷ்ண உணர்வை உற்பத்தி செய்து இவ்விதமாக பக்குவமடைய வேண்டும்.
In the previous two verses, Lord Krishna has spoken of his coming to this world to establish dharma.
தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இவ்வுலகிற்கு, பௌதீக உலகிற்கு தாம் வருவதாக இதற்கு முன் பார்த்த இரண்டு பதங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் கிருஷ்ணர்.
Now he gives a clear indication of what that dharma is.
அந்த தர்மம் என்ன என்பதை மிக தெளிவாக இப்பொழுது நமக்கு குறிப்பிட்டு கூறுகிறார்.
That the topmost platform of dharma is to understand Krishna.
கிருஷ்ணனை அறிதலே மிக உச்ச தளம், தர்மத்தின் தளம் என்பதை தெளிவுபடுத்துகிறார்.
And thus go to Krishna.
இவ்வாறாக கிருஷ்ணரை சென்றடைந்து
and not come back again to this material world.
திரும்ப இந்த ஜட உலகிற்கு வராத நிலை நமக்கு கிடைக்கப்பெறுகிறது.
Which as Krishna will explain in the Bhagavad Gita is miserable.
பகவத்கீதையில் இந்த பௌதீக உலகத்தை மிக துன்பகரமானது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர்.
Krishna explains that the process of going to him, he explains what is the process of going to him and not coming back to this material world.
அவரிடம் நாம் சென்றடைவது எப்படி என்ற வழிமுறையையும் எடுத்து கூறி மீண்டும் இந்த பௌதீக உலகிற்கு நாம் வராத நிலையை அடைவது எப்படி என்பதையும் விளக்கி இருக்கிறார்.
Krishna says that simply by understanding that I, Krishna, am transcendental to this material world, one can come to me.
இந்த பௌதீக உலகத்திற்கு நான் அப்பாற்பட்டவன் என்பதை மிக தெளிவாக அறிந்து கொள்ளுவதே அவரிடம் சென்றதற்கு உண்டான சரியான வழிமுறை என்று ஸ்ரீகிருஷ்ணர் அறிவுறுத்துகின்றார்.
This might seem very easy to understand.
இதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு மிக சுலபமாக இருப்பது போல் கூட தோன்றலாம்.
Then again, it may seem very difficult to understand.
அதே நேரத்தில் மிக கஷ்டமான விஷயமாக கூட அதே நேரத்தில் தோன்றலாம்.
It may seem a very easy thing to get liberated just to understand that Krishna is transcendental, just to understand one thing.
Krishna unnadamanavar jagatalaikku apparpattavar endradhe purindukolladhil ennamo miga sulavumaga irupadhu pol kuda thondralam.
But then to understand it, it may seem difficult because Krishna, we hear descriptions of Krishna, it seems like he's an ordinary person.
அதே நேரத்தில் இது கொஞ்சம் கடினமான விஷயமாக கூட தோன்றலாம். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் கிருஷ்ணரை பற்றி பார்க்கும் போது ஜட தன்மை கொண்டதாகவே இருப்பது போல் தோன்றுகிறது.
When we hear about him driving the chariot of Arjuna, it seems like a very ordinary activity.
ஒரு சாதாரண செயலாகத்தான் தெரிகிறது நமக்கெல்லாம். அர்ஜுனனின் தேரை அவர் சேரோட்டியாக இருந்து ஓட்டுகிறார் என்றால்,
When we hear about him dancing with the gopis, it seems like something anybody else could do.
யார் வேணா செஞ்சிருக்கூடியதானே அப்படின்னு கோபியர்கள் கூட அவர் நடனம் ஆடுறத பாக்குறப்போ கேள்விப்படுறப்போ நம்ம கூட யார் வேணா இதை செய்யக்கூடியதானே என்று தோன்றலாம்.
Of course, in the description of Krishna driving Arjuna, we also have the description of him showing the Vishwarupa.
தேரோட்டியாக அர்ஜுனனுக்கு அவர் தேரை ஓட்டி சென்றார் என்ற அதே நிலையில் விஸ்வரூபத்தை அவர் காட்டினார் ஸ்ரீகிருஷ்ணர் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம்.
And in the description of him dancing with thousands of gopis, we have also the description of Krishna expanding himself into thousands of forms so that he could be individually with each gopi, one on each side.
ஆயிரக்கணக்கான கோபியர்களுடன் அவர் நடனமாடினார் என்று கேள்விப்படும் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கிருஷ்ணராக அவரே விரிவடைந்து ஒவ்வொரு கோபியுடனும் தனித்தனி நபராக இருப்பது போல் அங்கு நடனமாடினார் என்பதையும் கேள்விப்படுகிறோம்.
But we tend to believe, oh yes, Krishna could drive the chariot of Arjuna, but he couldn't show the, what is this? We don't believe this Vishwarupa.
ஒருவேளை நமக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் தோணலன்னா, இந்த தேரோட்டியாக அவர் ஓட்டினது வரைக்கும் சரி, விஸ்வரூபத்தை அவரை காட்டினாருங்கிறது நம்ம நம்பி ஆகணுங்கிற நிலைமை என்ன இருக்கு?
Or we tend to think, oh, people will criticize Krishna, he is immoral, he's dancing with so many gopis.
இத்தனை கோபியர்கள் கூட நடனமாடுறாரு, அவர் வந்து ஒரு தர்ம நீதியை கடைபிடிக்காதவராக கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வர தோன்றலாம்.
Many times there is a certain religious group coming from the west that is proselytizing. It means trying to make converts.
அதாவது அபிப்பிராய பேதத்தை உருவாக்குற எண்ணம் கொண்ட சிலர் மேற்கத்திய நாடுகளில் இருந்து மதச்சார்புடையவர்கள் என்று கூறிக்கொண்டு வருவர்கள் உண்டு.
And they criticize, what is this Krishna dancing with so many young women? They say he's immoral.
அவர்கள்லாம் சொல்றது வந்து இத்தனை பொண்களோட நடனம் ஆடுற கிருஷ்ணர் இவர் என்ன தகாத நடவடிக்கையில் ஈடுபடுறவரா இருக்கிறார் என்ன குற்றம் காண்பது உண்டு.
So we should tell them, you accept that Krishna is dancing with so many young ladies?
நீ ஏற்றுக்கொள்கிறாயா இவ்வளவு இளம் பெண்களுடன் கிருஷ்ணர் நடனமாடினார் என்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று நான் கேட்டு,
that description is only taken from Shastra.
சாஸ்திரத்திலிருந்து தானே நாம் அதை எல்லாம் எடுத்திருக்கிறது என்பதை விளக்கி,
so in the same description it said that Krishna just expanded himself into thousands of forms, so you should accept that also.
நடனமாடினார் கிருஷ்ணர் அவ்வளவு கோபியர்களுடன் என்பதை நீ ஒத்துக்கொள்ளும் சமயத்தில் ஆயிரக்கணக்கான விரிவாக்கங்களாக அவரே தன்னை விரிவடைத்துக் கொண்டார் என்பதையும் நீ ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதே சாஸ்திரத்தில் அதுவும் கூறப்பட்டிருப்பதால்
So obviously Krishna is not an ordinary person.
இவ்வாறாக மிக தெளிவாகிறது ஒரு சராசரி மனிதர் அல்ல கிருஷ்ணர் என்பது.
So you shouldn't try to criticize someone who is on a platform which you can't understand at all.
உன்னால் புரிந்து கொள்ள கூட முடியாது என்ற தளத்தில் ஒருவர் இருக்க அவர் பற்றி குறை கூறுவது என்பது மிக தவறான செயல்பாடாகும்.
So it's not so easy to understand Krishna.
அதனால கிருஷ்ணரை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபமான விஷயமும் அல்ல.
If we deny Krishna's transcendental nature, we may think, yes, we understand Krishna.
கிருஷ்ணரின் உன்னத தலத்தை நாம் ஏற்க மறுத்தால் நாம் ஒருவேளை நினைக்கலாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கிருஷ்ணரேன்னு சொல்லி.
And thus we can accuse, oh, Krishna is just a historical figure or a political figure or a romantic figure.
இப்படி எல்லாம் தப்பு அபிப்பிராயத்தில் மூழ்கி நாம் அவரை ஒரு பெரிய அரசியல் பிரமுகர் என்றோ ஒரு பெரிய ஒரு கதாநாயகன் என்றோ நாம் அவரை நினைத்துக் கொண்டிருக்கலாம் கிருஷ்ணரை.
We are always trying to drag Krishna down to our level or even below our level.
எப்படியாவது அந்த கிருஷ்ணரை நம்முடைய தளத்திற்காவது இல்ல நம்மளை விட கீழ்பட்ட தளத்திற்கு இழுத்து விட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுவது என்று.
So it is easy to misunderstand Krishna and then think we have understood him.
மிக சுலபமான விஷயம் கிருஷ்ணரை தப்பா புரிஞ்சுகிட்ட மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறது.
But it is not so easy to understand that Krishna's nature is fully transcendental to the modes of nature.
அதே நேரம் கிருஷ்ணர் அந்த ஜட இயற்கை குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் என்பதை புரிந்து கொள்ளுதல் என்பது மிக சுலபமான விஷயமாகவும் எடுத்துக்கொள்வதற்கில்லை.
Actually it should be easy to understand because we are all parts and parcels of Krishna.
பகவானின் பகுதியும் பகுதி பின்னமும் நாம் என்ற நிலையில் அதை புரிந்து கொள்ள வேண்டியது சுலபமாகத்தான் இருக்க வேண்டும்.
This knowledge is natural for the jiva to understand that Krishna is my lord and everybody's lord.
Krishnare ennudaiya bhagavan anaivarin bhagavan endre jeevanin iyarkai nilai endra nilaiyil idil purundukolvadil endra vidamana chiramavum irukkakoodadral.
But in conditioned consciousness we find it very difficult to understand.
Anal kattunda unarva nilaiyil naan irukka idai purundukolvadu endru miga chiramavana oru velai paadaga therigirathu.
The reason is because the core reason is that we don't want to understand.
இதில் இருக்கக்கூடிய சாராம்சமான ஒரு காரணம் என்னன்னா அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்ல.
Because if we understood then we'd have to surrender to Krishna and we don't want to do that because we are rascals.
ஏனென்றால் நாம் அயோக்கியர்களாக இருக்கும் நிலையில் இதை ஏற்றுக்கொண்டோம் அவருடைய உன்னத நிலை என்றால் நாம் அவருடைய சரணம் சரணடைய வேண்டும் என்ற நிலையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை.
So instead please turn cell phones off. So we can't understand Krishna because, what was I saying? We can't understand Krishna.
Yeah, right.
No, because no, this is our fault. So we try to place Krishna in a material category, like historical figure, religious figure, romantic figure.
சரித்திர நாயகனாக அல்லது ஒரு பெரிய ஒரு கதாநாயகனாக அவரை நாம் வைத்துக் கொள்ள நிலைக்கு அவரை கீழிறக்கி வைத்து வைப்பதில் நாம் முயன்று கொண்டே இருக்கிறோம் இப்பொழுதும்.
Even if we say religious figure, our concept of religion is totally materialistic. So we put Krishna into the religion box. and seal him up and close it up.
மதச்சார்புடைய நபராக கிருஷ்ணரையே நாம் ஏற்றுக்கொண்டாலும் மதத்தை பற்றிய நம்முடைய எண்ண ஓட்டம் ஒரு பிரிந்த நிலையில் இருப்பதால் அந்த மதம் என்னும் பெட்டிக்குள் அந்த கிருஷ்ணரை வைத்து மூடி விட முயற்சி செய்கிறோம்.
That is Maya.
இதுதான் மாயா.
Maya means that which is not.
மாயா என்றால் எது இல்லையோ அது.
Śrīla Bhaktisiddhanta Saraswati Thakur has given another definition of Maya. Mapiyate iti Maya. Maya means to measure.
Maya என்றால் to measure.
Measure, maapkarma.
Maya என்றால் அளந்து பார்த்தல் என்று ஒரு பொருளை ஸ்ரீல பக்திசிதானந்த சரஸ்வதி மகாராஜ் அவர்கள் கூறுகிறார்.
That we always want to measure everything.
எல்லாத்தையும் நம்ம ஒரு அளவுகோல் வச்சு அளந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்.
பக்திசிதானந்த சரஸ்வதி தாக்கர் gave another example.
பக்திசிதானந்த சரஸ்வதி தாக்கர் அவர்கள் இன்னொரு உதாரணம் கொடுத்திருக்கிறார்.
In regard to the Vedic aphorism, Aham Brahmasmi, I am Brahma.
Aham Brahmasmi என்னும் நானே பிரம்மம் என்ற குறித்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்.
Which is generally misinterpreted to mean that I am God.
நானே கடவுள் என்று அதை தப்பாக புரிந்து கொண்ட நிலையில் அதை விளக்கம் கொடுக்கப்பட்ட நிலை இருந்து கொண்டிருக்கிறது.
Or that I am the omnipresent nothing or omnipresent light that is Brahman.
இல்லன்னா எங்கும் வியாபித்திருக்கும் ஒளியினோ ஒரு சூன்யம்னோ நினைக்கிறோம்.
Bhaktisiddhanta Saraswati Thakur gave the example of two-dimensional vision as compared to three-dimensional vision.
Bhaktisiddhanta Saraswati Maharaj avargal irugona parvaikkum moondru konama paakkaram illaya அதுக்கு த்ரீ டைமென்ஷன் மூன்று கோணமாக பார்க்கறதையும் ஒரு உதாரணமாக வச்சு விளக்கம் கொடுத்திருக்கிறார்.
If we see in two dimensions, we can see but we don't really see properly.
இரண்டு கோண அடிப்படையில் ஒரு வத்துவை நாம் பார்க்க அதை நாம் பார்க்கிறோமே ஒழிய சரியான நேரியில் பார்ப்பதில்லை.
But if we see in three dimensions, then we see clearly.
மூன்று கோண நிலையில் அதை காணும் போது இன்னும் தெளிவாக நாம் அதையே பார்க்கிறோம்.
But actually Krishna is in the Turiya Avastha. He is beyond even three dimensions.
Ishtare porthavarikkum anda moonru konathirkum meenpatta nilayil irupavaraga irukkirar.
There are multi dimensions.
Palakona nivaraga irukkirar avar.
Ulangita chivita sima utashishai, this Yamuna Acharya has said.
Yamuna Acharya
Krishna is beyond, yeah. He is beyond the three categories of dimensions.
And the kodangalin moonru pirivugalukkum meempattavaraga irukkirar Krishnar endru Yamanacharyar vilakkugirar.
That is, space is one. Space means there's three dimensions in space as we know it.
Agayam eduthingenna moonru dimension irukkengiradhu moonru konam irukkengiradhu namakku theriyudhu.
Another is time.
Innondru vandu kaalam endru ondru irukkirathu innoru konam.
And another is thought.
அதுக்கு மேல இன்னொரு கோணம் எண்ணம் என்று ஒன்று இருக்கிறது.
But our thought can only, in material consciousness, our thought can only stretch as far as the limits of the universe. But Krishna is beyond.
எண்ணம் என்ற அடிப்படையில் நாம் என்ன ஓட்டத்தை எதுவரையில் ஓட்டிவிட முடியும் என்றால் இந்த அண்டம் வரையிலும் ஓட்டலாம். ஆனால் கிருஷ்ணர் அந்த அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதுதான் உண்மை.
He is achintya.
Achintya
means not conceivable by mundane thought.
நம்முடைய ஜட எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அதற்குள் அடங்குபவர் அல்ல என்பது.
He is beyond space and within space. He is not constricted either by the massive extent of state or the tiny extent of space.
ஆகாயத்திற்குள் அடங்கியவர் ஆகாயத்திற்கு அப்பாற்பட்டவர். அகண்டு திரிந்த அந்த ஆகாயமும் அவரே மிக நுணுக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாய நிலையிலும் அவர் இருக்கிறார்.
மாயாத் தமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினஹ மத் ஸ்தாம் சாக பூதம் ந சாஹம் தேஷ்வரஸ்ய ஸஹ. Krishna is within everything, outside everything, yet he is, nothing is within him and he is beyond everything also.
அனைத்திற்குள்ளும் அவர் இருக்கிறார், வெளியிலும் அவர் இருக்கிறார், அவருக்குள்ளும் அனைத்தும் இருக்கிறது. இது அமைத்திலிருந்து வேறுபட்டவராகவும் இருக்கிறார்.
Everything is within Krishna. The whole, everything. More than we can imagine.
நம்மால் நினைத்து பார்க்கக்கூடிய நினைவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலிருந்து அனைத்தும் கிருஷ்ணருக்குள் அடக்கம்.
Sometimes he showed within his mouth, everything is within me. Mother Yashoda was looking. What is this? You are eating dirt, show me.
மண்ணை சாப்பிட்டே கொஞ்சம் வாயை காட்டு, இந்த வாயை திறந்து காட்டின உடனே உள்ளுக்குள்ள அனைத்தையும் அவர் வாய்க்குள் அடங்கி இருப்பதை காட்டினார் அண்ணன் யசோதைக்கு கிருஷ்ணர்.
There was an accusation. Krishna is eating dirt. Open your mouth, show me, Mother Yashoda.
ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு அண்ணன் யசோதை கிட்ட, கிருஷ்ணர் மண்ணை திங்கிறார்.
Krishna denied, I'm not eating dirt.
உடனே அம்மா அண்ணையை கேக்குறாங்க, வாயை துற மண்ணு தின்னிருக்கியாமா, இல்ல நான் சாப்பிடலங்கிறார்.
Mother Yashoda saw within the mouth of Krishna all the dirt in the universe.
அப்போ அன்னை யசோதைய கிருஷ்ணர் வாயை திறந்து உள்ள பாக்குறாங்க, இந்த அந்த சராசரங்களில் உள்ள அனைத்து மாசுக்கள், அது அழுக்கும் அந்த மண்ணும் இருக்கிறது.
All the planets, all the stars, all the demigods, all the oceans, all the mountains, everything.
தேவ தேவர்கள், மலைகள், அது என்னென்ன இருக்குமோ அத்தனை அதுக்குள்ள இருக்கிறது.
She saw also herself looking within Krishna's mouth.
கிருஷ்ணர் வாய்க்குள்ள அவர் அன்னை யசோதை பார்த்து கொண்டிருப்பதையும் அதுக்குள்ள பார்த்தாங்க.
She told Krishna, don't do it again.
இன்னொரு தடவை பண்ணாதேன்னு சொன்னாங்க. அங்க உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க, அதையும் பாக்குறாங்க.
So all space is within Krishna, yet he enters andantarastam paramanuchayantarastam. He enters into every atom.
இதே நேரத்துல அனைத்து ஆகாய நிலைகளும் அவருக்குள் அடங்கி இருக்க, ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அவர் நுழைந்தும் இருக்கிறார்.
The word atom means the smallest particle.
Atom னு சொன்னா, அணுன்னு சொன்னா, இருக்கிறதுலயே சின்ன வஸ்துவா தான் சொல்ல முடியும்.
The Sanskrit word is exactly the same meaning, paramanu. The etymological meaning of the English word atom is taken from Greek. It means the smallest particle. So in Sanskrit, the word is there, paramanu.
Paramanu
means the same thing.
Paramanu,
most small. It literally means the most small.
இருக்கிறதுலே சின்னதுலேயும் சின்னது அப்படிங்கறத பரமானம் என்று சொல்கிறோம்.
Parama means greatest and anu means small. So together it means the most small.
Parama anu. Paramanna எல்லாம் வியாபிச்சிருக்கிறது. அணுன்னா அப்ப அவ்வளவு கவனம் நுணுக்கமா சின்னதா இருக்கிறது.
So the atom was discovered by our scientists. Then they discovered there's something smaller, so it's not really the atom.
விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கிறதுலயே சின்னதா ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு, அணுன்னு அவர் அப்ப சொல்றாரு, அது அணுவா அப்ப இல்லது, அணுவை விட கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம்.
But anyway, whatever is the smallest, Krishna is within that. That means there's nothing can be smaller than him and nothing can be greater than him.
அவரை விட சிறிதாக எதுவும் இருந்துவிட முடியாது, அதே நேரத்தில் அவரை விட பெரிதாகவும் எதுவும் இருந்துவிட முடியாது.
And time also does not constrain Krishna.
ஒரு கட்டுத்திட்டத்திற்குள் காலம் என்ற ஒரு தன்மையும் அவரை அடக்கிவிட முடியாது.
In this material world, time is that which facilitates activities and causes destruction.
காலம் என்ற ஒரு காரணகர்த்தாவாக இருப்பதுதான் நம்முடைய செயல்பாடுகளையும் அழிவுக்கும் காரணமாக அமைகிறது.
We are controlled by time.
காலத்தால் நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம்.
We cannot stop old age and death.
வயோதிகத்தையும் மரணத்தையும் நம்மால் நிறுத்தவே முடியவில்லை.
We can do yoga exercises and try to take some medicines to remain young.
யோக பயிற்சி எது வந்தாலும் செய்யலாம், எந்த மருந்து வந்தாலும் சாப்பிடலாம், இளமையா இருக்கணும்ங்கிறதுக்காக.
Or we can put on makeup and try to cover our face to make it look young.
எவ்வளவுன்னா மூஞ்சில மேக்கப் எல்லாம் போட்டு கூட இளமையா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம்.
But we cannot stop time. The time will come and we have to die.
ஆனா காலத்தை என்றும் நாம் நிறுத்திவிட முடியாது. காலம் வரும்போது நாம் மரணத்தை தழுவிதான் ஆக வேண்டும்.
Everyone's time is fixed.
எல்லோருடைய நேரமும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது.
I was told this morning, one lady was walking on the beach with her sons in Kadala, and then a huge wave came and they were washed out. Their time had come.
Kadalurla kadakarayila and amma or amma kolangala kudita apdi nadandu poittu irundanga, ala vanda da and kolangala ellam adichu poichu.
The time in this material world is a cause of distress.
காலம் என்பது ஒரு அறிவு தன்மை கொண்டதாக அமைகிறது இந்த ஜட உலகில்.
But time is under the control of Krishna, and the relationship of Krishna with time is that time facilitates Krishna's transcendental pastimes.
காலம் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டில் இருக்க அதே நேரத்தில் அதே காலம் கிருஷ்ணரின் லீலைகளை ஏற்பாடு செய்யும் ஒரு கர்த்தாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது.
In Mahabharata it is described how after Abhimanyu was killed, Arjuna took a vow that I will kill Jayadratha tomorrow, who was instrumental in the killing of Abhimanyu. If I don't kill him tomorrow, I will enter into fire and kill myself.
ஜெயத்ரதனை நாளை மாலைக்குள் கொண்டே தீருவேன் என்று சபதம் எடுத்தார் அர்ஜுனன் அபிமன்யை கொன்ற பின்னர்.
So the soldiers of the Kaurava party, they were very happy to hear this. There's a good chance. We'll protect Jayadratha, and then if he's still alive, if Arjuna doesn't get to kill him, then Arjuna will die, and then we'll win the fight. Arjuna is the main obstacle.
அப்படி கொல்ல தவறினால் நான் அக்னியில் புகுவேன் என்று சபதம் எடுத்த அர்ஜுனன் இந்த கூற்றை கேட்டு கௌரவ படையில் இருந்தவர்கள் எல்லாம் மிக சந்தோஷப்பட்டனர். எப்படியாவது நாம் ஜெயதிரதனை நாளை மாலை கடந்து செல்லும் வரையில் காப்பாற்றி விட்டோம் என்றால் அவரை கொல்ல முடியாத அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்து விடுவார் என்று.
So the system was to fight from morning till night.
இப்போ அங்கிருந்த நியதி என்னன்னா காலையிலிருந்து மாலை வரைக்கும் போர் புரிகிறது இருந்த நியதி.
And at sunset the end of the fighting would be announced by blowing of conch.
அந்த சங்க முழங்குற சத்தம் கேட்ட உடனே மாலை நேரத்துல அந்த போரை நிறுத்தணுங்கிறது இருந்த நியதி.
So Kauravas, they placed Jayadratha at the back of their army.
அவங்க போர் படைக்கு பின்னால வெச்சிட்டாங்க ஜெயத்ரதனை பாதுகாப்பா.
And Arjuna fought his way through the army. He beat so many great opponents, but he didn't take the time to kill them because he wanted to reach Jayadratha.
எவ்வளவு பெரிய மாவீரர்களை எல்லாம் எதிரிகளாக நின்ற அவர்களை கடந்து சென்று கொண்டே இருக்கிறான் அர்ஜுனன். அவர்களை கொல்லவில்லை, கொன்று கொண்டிருந்தால் நேரம் விரயமாகும் என்ற காரணத்திற்காக சென்று கொண்டே இருக்கிறான் ஜெயத்ரதனை அடைய வேண்டும் என்ற நிலையில்.
So he was fighting and getting closer and closer to Jayadratha, and the time was going on. Sun was gradually coming down towards the western horizon. And then it set and the conch blew and Jayadratha was still alive.
அப்போ அந்த சூரிய அஸ்தமனமும் ஆயிடுச்சு, சங்கு முழங்கிட்டாங்க, ஜெயதிரதன் இன்னும் உயிரோடு இருக்கான்.
And the Kauravas were delighted and the Kauravas army was delighted and the Pandava army was distraught.
கௌரவர்கள் போர் படை முழுவதும் அந்த சந்தோஷிக்க இங்கு பாண்டவர்கள் பக்கம் மிகவும் ஒரு மனக்லேசம் ஏற்பட்டது.
Krishna said, look again, the sun still up.
அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, இன்னும் சூரியன் மேல தான் இருக்காரு பாருங்க.
How did that happen? That's impossible.
இது எப்படி நடக்கும், இது அசாதாரணமான விஷயமாச்சேன்னு பாக்குறாங்க எல்லாரும்.
Krishna did it. He kept the sun up long enough for Arjuna to go and work his way through and kill Jayadratha.
அந்த படைகளை எல்லாம் கடந்து சென்று ஜெயத்ரதனை கொல்லும் வரையிலும் சூரியன் மேலேயே இருக்கும் நிலைக்கு அந்த சூரியனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்படுகிறது கிருஷ்ணனால்.
So you may say, well, how is that possible? I mean, if the Krishna moved the sun, that would upset the whole movements of the heavenly bodies.
அப்ப நம்ம வந்து கேட்கலாம், சூரியன் வந்து அஸ்தமனாகிறதே தடுத்து நிறுத்திட்டோம் சொன்னா அந்த சராசரங்கத்துல இயங்கிட்டு இருக்கிற கிரகங்கள் எல்லாம் கோளாறினால் தவிக்க வேண்டி இருக்குமே, இது எப்படி சாத்தியம் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படலாம்.
Time in this universe is measured principally according to the movements of the sun.
சூரியன் வந்து எங்கிப்படி நகர்றாரோ அதை பொறுத்துதான் காலம் என்பது கணக்கிடப்படுகிறது இங்கு.
But the sun is working under the direction of Krishna.
கிருஷ்ணரின் கட்டளைக்கு இணங்க அந்த சூரியன் இயங்கிக் கொண்டிருக்க.
What is that? Chakshu. Chakshuresha savita sakalaga hanam rajasamasti suramurdhya shesha tejaha yatyagaya bhramati sambhrita kala chakra Govindamadi Purushantamaham Vajami. The sun who gives unlimited heat and light since time immemorial, that is moving in his orbit under the direction of Govinda and making the Kala Chakra, the circle of time.
Kala Chakra Tirku, Karanamaga Rukum Suryan, Yenatra Kanakiranga, Rapati, Uriyan, Kurutu Kundurukum and the Suryan, Tanudi Yekate, Krishna in Katupatilay, even the Sailverti Kundarikar.
So Krishna can adjust time according to his desire.
Adanal, Krishna. தன் விருப்பம் போல காலத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கவோ சீரமைக்கவோ முடிகிறது.
He is not under the control of time. He is the controller of time.
காலத்தின் கட்டுப்பாட்டில் அவர் இல்லை. காலத்தின் கட்டு காப்பாளராக அவர் இருக்கிறார்.
Or rather, time, which is non-different from him, acts to facilitate his pastimes.
காலம் அவரே என்ற நிலையில் அவருடைய லீலைகளுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு தளத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் செயல்பாட்டை அந்த காலம் செய்து கொண்டிருக்கிறது.
When Krishna would dance with the gopis, that one night would become extended to the night of Brahma.
கோபிகளுடன் கிருஷ்ணர் நடனமாடும் போது அந்த ஓர் இரவு பிரம்மாவின் இரவு அளவிற்கு நீண்டு விடுமாம் காலம்.
Which is a long time.
நீண்ட காலம் அது பிரம்மாவின் இரவு என்பது.
Many billions and trillions of years.
Pala pala kodanu kodi varshangal.
So amazing. Well, how is that possible?
Idu eppadi sadhyam nam nenikalam?
How could the time in one part of the universe be just one little place, the rasa sthali of Vrindavan? How could it be a different time to the rest of the universe?
Vrindavanathile oru pagudiyana rasa sthalayil irukkakoodiya andha oru chinna edathil irukkakoodiya oru seyalpaadanadhu எல்லா இடத்திலையும் அந்த காலத்தை எப்படி மாற்றி அமைக்க முடியும் என்று நாம் நினைக்கலாம்.
Actually, Vrindavan is not part of the universe.
Vrindavan இந்த அண்டத்தின் ஒரு பகுதியே அல்ல.
There, everything is for the pleasure of Krishna.
அனைத்தும் கிருஷ்ணரின் ஆனந்தத்திற்காகவே இருக்கிறது.
So he may say also that, well, how could Krishna and the gopis dance for so long if they get tired and they're dying?
இப்படி இன்னொரு கேள்வி என்ன எழுப்பலன்னா, இவ்வளவு நீண்ட காலம் அதை கடந்து கொண்டே சென்றால் கோபியர்களும் எல்லாம் வந்து அசந்து போயிடுவாங்க இல்லையா, மரணம் கூட ஏற்பட்டு விடுங்க அவர்களுக்கு.
How could they live for so long?
இவ்வளவு நீண்ட காலம் அவர்கள் எப்படி வாழ முடியும் என்று நினைக்கலாம்.
We may think like that.
இப்படி நம்ம ஒருவேளை நினைக்கலாம்.
But Krishna is beyond our thought.
ஆனா கிருஷ்ணர் நம்ம எண்ணங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவராக இருக்கிறார்.
Our thought can only stretch to this universe, but to the borders of this universe, but Krishna is beyond them.
நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த அண்டசராசரத்தின் எல்லை வரையும் தான் செல்ல முடியும். ஆனால் அதற்கப்பாலும் செல்லக்கூடியவர் கிருஷ்ணர்.
So it's very difficult to understand Krishna because it's very difficult and it's very easy.
அதனாலதான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம், அதே நேரத்தில் ரொம்ப சிரமம்.
It's easy if we adopt the right method.
சரியான வழிமுறையை கடைபிடித்தால் மிக சுலபம்.
But it's difficult or impossible if we adopt the wrong method.
தவறான வழிமுறையை கடைபிடித்தால் மிக சிரமம் அல்லது சாத்தியக்கூறே இல்லை என்றே சொல்லலாம் அவரை புரிந்து கொள்ளுதல்.
For instance, we may hear that chapatis are made from atta and water.
சப்பாத்திய கோதுமை மாவுல செய்யறோம், தண்ணியை கலந்துன்னு சொல்லி நமக்கு தெரியும்.
That's right, isn't it?
Correct, isn't it?
You don't know so much.
Atavula thanni kalandu.
It's not chapati country.
இது சப்பாத்தி தேசம் இல்ல.
Anyway, take it from me.
அதனால இப்ப நான் சொல்றது நீங்க உறுதியாயி நம்பலாம், எடுத்துக்கலாம்.
So if we think that, well, the chapati flour costs something and the water is more or less free, then they give the recipe 1 kilo of atta and little bit of water. But instead we think we'll take 100 grams of atta and 2 kilos of water. It'll be cheaper.
சப்பாத்தியே போடணும், விலை குறைச்சதா பண்ணிடலாம்னு கோதுமாவை தானே விலை கொடுத்து வாங்கணும், தண்ணி சும்மா தானே இருக்குன்னு, எவ்வளவு கோதுமை மாவு எவ்வளவு தண்ணி ஊத்தினா அது தகுஞ்சா வருமோ அதான் கரெக்டா பண்ணாதான் சப்பாத்தி வரும். சரி கோதுமை மாவை காசு கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு அதை 100 கிராம் எடுத்துக்கிட்டு கிலோ கணக்கா தண்ணியை ஊத்தினா காசு மிச்சம் ஆகுதுன்னு சொல்லி தகுஞ்சா சப்பாத்தியா வரும்.
Wrong method.
தவறான வழிமுறை.
You won't get chapatis.
சப்பாத்தி கிடைக்காது.
Or if you think, now I have to, now we are going to the history class, so I'll bring my microscope.
இப்ப சரித்திரம் படிக்கிற பாடத்துக்கு வகுப்புக்கு போறோம், அதனால நுண்ணோக்கி எடுத்துட்டு வரோம்.
What use is the microscope in the history class?
சரித்திரம் படிக்கிற இடத்துல நுண்ணோக்கிக்கு என்ன வேலை மைக்ரோஸ்கோப்புக்கு?
Microscope you can use for the biology class.
மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கினா இந்த பயாலஜி கிளாஸ் இருந்ததுன்னா அதுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
But it's useless in the history class.
சரித்திர வகுப்புல வந்து நுண்ணோக்கிக்கு ஏதாவது வேலை இருக்கா?
So people make this mistake, they think, well, we shall understand Krishna by linguistic analysis of the Sanskrit.
அதனால சமஸ்கிருதம் என்ற அந்த மொழி தர்க்கம் மூலமாகவே நான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள விடலாம் என்று பலர் தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள்.
Or by psychological analysis of the different religious experience, there was a famous book, what is that, the varieties of religious experience by some psychologist.
யாரோ ஒரு மனோதத்துவ நிபுணர் எழுதியிருக்காரு, மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அனுபவங்கள் என்று. அத அடிப்படையா வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான முயற்சி இல்ல மனோதத்துவ ரீதியா இறங்குறது.
There are some theories that Krishna was some tribal god, and then later he became identified with the Vishnu of the Vedas.
ஆதிவாசிகளுக்குள்ள ஒருவரா கடவுளா இருந்த கிருஷ்ணர் விஷ்ணுவாக பின்னர் அடையாளம் காட்டப்பட்டார் என்று ஏதோ ஒரு கூற்று.
There are many theories by people who want to put Krishna in their box.
கிருஷ்ணரை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு மூடிடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட பல மக்கள் பல விஷயங்களை எடுத்து கூறிய வண்ணம் இருக்கின்றனர்.
But it is impossible to understand Krishna by this process, just as it is impossible to understand history with a microscope.
இந்த வழிமுறைகளெல்லாம் எந்த காலத்திலும் கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது, சாத்தியக்கூறே இல்லை. இது எப்படின்னா சரித்திர வகுப்புல நுண்ணோக்கியை வச்சு சரித்திரத்தை புரிஞ்சுக்கவேன்னு சொல்ற மாதிரி.
Even if we hear about Krishna or read about Krishna, that doesn't mean we understand Krishna.
கிருஷ்ணரை பற்றி கேட்டாலோ அல்லது அவரை படித்து பற்றி படித்து விட்டதாலோ கிருஷ்ணரை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு பொருள்
அல்ல. Yes, 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 I know Krishna, he went on the battlefield and he was dancing with gopis and yes, I know all these things.
கிருஷ்ணரை தெரியுங்க, அவர் வந்து போர்க்களத்துல எல்லாம் போய் சண்டை போட்டதும் தெரியும், கோபிகளுக்குள்ள ஆடினாரு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால கிருஷ்ணர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான்.
But knowing and understanding are not the same thing.
தெரிந்து கொள்ளுதலும் புரிந்து கொள்ளுதலும் ஒன்றே அல்ல.
Just like every basic science student knows E=mc².
E=mc² ங்கிறது சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அநேகமா தெரிஞ்சிருக்கும் அடிப்படை விஷயம்.
What is that? Energy is equal to mass times light squared, something like that.
எனர்ஜிங்கிறது,
I'm not much of a science student. Okay, any science student? What is that? Energy is mass times light squared, something. Speed of light. Yeah.
Mass into speed of light. Square of mass.
So, you see, yeah, you see, I'm as good as Einstein. But to say it and understand it is something different. So I may think, yeah, I saw Mahabharata on TV, I know about Krishna. And my grandmother told me some stories about Krishna, I know about Krishna. I read Amar Chitra Katha, Krishna stories.
Amar Chitra Katha, I know about Krishna.
But Krishna says, बहुनाम जन्मनामान्ते ज्ञानवाङ्मां प्रपद्यते वासुदेव सर्वमिति समहात्मा सुदुर्लभः. After many births of inquiring about what is the absolute truth, someone might understand me, Krishna says, and surrender to me. Such a great soul is very rare.
Purana unmai kurithu pala pala piravigalaga kelviyai ketukonde irundavar oru velai ennai purindhu kolla mudiyum endru kittarin kootraga amigirathu.
Now, Einstein was a great scientist.
No Einstein, maverum vignaniyaga irundavar.
He was on such a level that hardly one or two people in the world could discuss with him his theory.
அவருடைய தத்துவத்தில் ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ தான் அவர்கிட்ட உட்கார்ந்தே பேச முடியும் அதை பத்தி எல்லாம்.
But he didn't understand Krishna.
ஆனா அவரும் கிருஷ்ணரை புரிந்து கொண்டவர் அல்ல.
So you may think that what hope is there for us to understand Krishna if Einstein doesn't understand?
அப்ப நீங்க நினைக்கலாம் அவருக்கே இந்த கதையெல்லாம் நாம இன்னைக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க போறோம்னு.
There is good hope for us.
ஆனா நமக்கு நல்ல நம்பிக்கையை வைக்கலாம் நீங்கள் நாம் அவரை
கிருஷ்ணரை. Einstein, when he was scientist means he's trying to find out what is what, but he went about it the wrong way.
என்ன ஏதுங்கிற கேள்வியை கேட்டு அதுபடி வழிவழி நடத்தினவர் வந்து ஐன்ஸ்டைன் என்கிறது ஒத்துக்கொள்ளவில்லை தான். ஆனால் அவர் சென்ற வழி தவறான வழி.
The scientific method is to look at everything and then try to come to some conclusion.
விஞ்ஞான ரீதியான வழிமுறையை என்னன்னா எதையோ ஒன்ன பார்க்கணும் அதை பார்த்த மாத்திரத்துல அதை வச்சு ஒரு முடிவு போடணும்.
But the transcendental method is to understand that we can't understand everything by our sensual and intellectual capacities.
ஆனா ஆன்மீக நிலையில் புரிந்து கொள்ளுதல் என்பது இந்த நம்முடைய புலன்களை வைத்தும் அறிவை வைத்துமே அனைத்தையும் நாம் அறிந்து கொண்டு விட முடியாது, அதற்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதில் தான்.
Science means to try to measure everything. That is Maya.
மாயா என்று சொன்னதாக சொல்லப்பட்ட அந்த எதையும் அளந்து பார்க்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பதுதான் விஞ்ஞானமாக இருந்து கொண்டிருக்கிறது.
The idea that we should be able to measure everything is from the very beginning a foolish idea.
ஆரம்ப காலகட்டத்திலிருந்து முட்டாள்தனமான எண்ணம் தான் இது. எதை எடுத்தாலும் நம்ம ஒரு அளவுகோல் வச்சு அளந்து பார்க்கணும்ங்கிறது.
It is more generally we think scientists are very intelligent.
பொதுவா ஒரு கருத்து விஞ்ஞானிகள் எல்லாம் பெரிய அறிவு அறிவாளிங்க புத்தாளிங்க.
Intelligent but misplaced intelligence.
அறிவாளிகள் தான், ஆனா தவறாக பிரயோகப்படுத்தப்படும் நிலையில் உள்ள அறிவு.
Because if, in the beginning we should understand that our ability to understand is limited by our senses and intellect because our senses and intellect are limited.
உலகங்களும் அறிவும் ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்க அதனால் நாம் வரக்கூடிய ஒரு முடிவும் ஒரு எல்லைக்குட்பட்டதாகவே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
Therefore, if we are to understand the most important topics, that's certainly beyond the sensual and intellectual capacities that we such tiny beings have.
மிக அதி முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் நம்மை போன்ற மிக நுண்ணிய ஜந்துக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த அறிவுக்கும் அந்த புலன் நீதிக்கும் அப்பாற்பட்டதாகவே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
So scientists may say that well we can't believe anything that we can't measure.
விஞ்ஞானிகள் சொல்லலாம் ஒரு அளவுகோல் வச்சு அளக்க முடியலன்னு சொன்னா எதையும் நான் நம்ப தயாரா இல்லைன்னு.
There are so many things we can't measure.
ஆனா அளந்து பார்க்க முடியாத பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை.
Just like we feel happiness and distress.
நமக்கு என்ன சுக துக்கம் இருக்கு.
We cannot measure that.
அது என்ன அளந்தா பார்க்க முடியல.
Nor can we explain it.
அதை விளக்க கூட முடியாது இல்ல.
If we consider that we are simply that the beings made out of chemicals, then why happiness and distress?
ஒரு ரசாயன கலவை தான் நம்பவன் அப்ப நம்பறதா இருந்தா அப்ப சுக துக்கங்கிறது எங்க இருக்கு?
Why is killing someone considered murder?
ஒருத்தரை கொன்னுட்டோம்னு சொன்னா அதை வந்து கொலையானு சொல்றோம்.
You go to court and you say, did you shoot that person dead?
இப்போ கோர்ட்டுக்கு போற இடத்துல அவரை நீங்க வந்து சுட்டு கொன்னிட்டீங்களான்னு கேட்டாங்கன்னா
they're going on to give them some prasadam.
ஸ்லோகத்துல கேக்குறாங்க, அவரை நீங்க சுட்டு கொண்டுட்டீங்களா?
அப்படின்னா போஷோ நெக்டு பிரசாத் பேத்ரம் ஹாபே தோஷ் மணிப்பாரு. So you can say, yeah, but you know, what's the big fuss? You know, it's just like, you know, if there's a cardboard box and I smash it, what's the problem?
இந்த கேள்வி கேட்டவுடனே அவர் சொல்றாரு, அதனால என்ன இப்ப சுட்டு தான் கொண்டு வந்தா வரல என்னங்க, அவர் அட்டைப்பெட்டியை நொறுக்கின மாதிரி நொறுக்கிட்டேன், அது என்னங்க தப்பு?
So it's just cardboard box, it's just some chemicals. So if you shoot someone or stab them, it's just some chemicals. So what's the problem?
ஒரு அட்டைப்பெட்டி நிறைய ஒரு ரசாயனம் இருக்கிற மாதிரி இப்ப யாரே ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கலவையா அவங்க இருக்கிறதுனால அவங்க இப்ப கொண்டுட்டா இப்ப அதனால என்னங்க ஆயிடுச்சு, இப்ப என்ன தப்பு இதுல
கேக்குறாரு. No, that's murder.
இல்லங்க, இது
போல
நீங்க செஞ்சிருக்கிறது.
Well, I, you know, your government taught me in school that everything is just come from chemicals.
உங்க அரசாங்கத்துல தாங்க பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே ரசாயன கலவைதான்னு சொல்லி.
So you know, if I smash up some chemicals, you know, you could give me a fine maybe or something, but you know, why are you making such a big fuss? Murder kids.
ரசாயன கலவையா இருக்கிற ஒரு பெட்டியை வந்து நான் ஏதோ நொறுக்கிட்டேன்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு பெனால்டி மாதிரி ஃபைன் போடலாம். இதுக்காக இவ்வளவு பேச்சு பேசுறீங்கன்னு கேட்டா,
no, but all the relatives are crying.
சொந்தக்காரங்க எல்லாம் அவர் அழுகுறாங்க.
You don't cry if you smash up a cardboard box.
இப்ப அட்டைப்பெட்டியில ரசாயனம் இருக்கிற அட்டைப்பெட்டி நொறுக்கிட்டோன்னா எல்லாம் அழுதுகிட்டா உட்கார்ந்து
இருப்பாங்க. Well, they're just in Maya because it's why are they so attached to just a body which is no more than a cardboard box.
இவர் சொல்றாரு எல்லாம் மாயையில கிடக்குறாங்க, சும்மா ஒரு அட்டைப்பெட்டியை நொறுக்கிற மாதிரி இவர் நொறுக்கிறதுக்கு ஏங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு அழுகுறாங்கன்னு.
Now there's a big disaster all over Southeast Asia and as far as the east coast of India with a big tidal wave.
தென்கிழக்கு ஆசியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு ஒரு கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு எல்லாம் அலைகளுக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம்.
People think, oh, very bad, so many people killed.
இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம்.
But if it's all just chemicals, then what's the difference?
ella rasayanam dhaan irundhadha appo enna vyathasam?
So by what is that, there's one class of philosophers who say that we should not say, for instance, that I feel pain.
ஒரு சில தத்துவ ரீதி ஒரு பிரிவு என்ன தத்துவவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வலி உணர்ச்சி இருக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னு
பாருங்க. They say that we should say, my C-fibers are firing.
C-fibers are firing.
Some nervous.
ஏதோ
my nerves are, I don't know how to use that in Tamil.
ஏதோ வந்து நரம்புக்குள்ள ஏற்பட்ட ஒரு அலைகழிப்பு தானே இது, இதை பத்தி என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வலியை வந்து உணர்ச்சின்னு வலிக்குதுன்னு சொல்லக்கூடாதான். இது என்னங்க வலிங்கிறது என்னங்க, நரம்புக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு சில அலைக்கழிப்பு தானங்களே அப்படின்னு சொல்லுவாங்க.
So you can go to such a scientist and punch him in the face.
அவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற விஞ்ஞானி கிட்ட நீங்க போய் மூஞ்சியில ஒரு குத்து ஓன்னு குத்து நீங்க
என்ன. And according to his philosophy, he should just say, my C-fibers are firing.
அப்ப அப்படி வந்து தத்துவத்தை வச்சிருக்கிற மூஞ்சியில ஒரு குத்து குத்துனா அவர் என்ன சொல்லணும், இது என்னங்க ஒண்ணு இல்லைங்க, அது சும்மா நரம்பு கொஞ்சம் இதுதாங்க அலைக்கழிக்குதுங்க அவ்வளவுதாங்க.
It's not realistic.
இது கேக்குறதுக்கு வந்து அவ்வளவு தெரியாததா தெரியும்.
We feel our happiness and distress.
நமக்கு சுக துக்கங்கிறது இருந்துகிட்டு தானே இருக்கு.
Now our foolish so-called scientific friends will say that, well, that's just a mechanism to help us survive because the survival of the fittest, it's all evolution, you see.
நம்முடைய விஞ்ஞான நண்பர்கள் அந்த வாழ்றதுங்கிறது, அதாவது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க வாழ்ந்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற நிலையில இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முட்டாள்தனமாக அந்த விஞ்ஞான நண்பர்கள்.
பிகாஸ் ஆல் தி ஆர்கானிக் மெக்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் திங்ஸ் இன் பிட்வீன், தே ஹேவ் திஸ் இன்ஹெரண்ட் டிசையர் டு சர்வைவ்.
தாவரமாகட்டும் மிருகமாகட்டும் இடையிலிருந்து எந்த ஜந்துவா இருக்கட்டும் வாழணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
And this is how they explain the foolish theory of evolution.
இந்த பரிமாணம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த முட்டாள்தனமான எண்ணத்தை இப்படிதான் அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க.
But if it's all just chemicals, then why should the chemicals want to survive in a certain format?
எல்லாமே ரசாயனமா போயிடுச்சுன்னு சொன்னா இந்த நீர் இப்படிதான் வாழணும்னு ஏன் அந்த ரசாயனம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்?
Why should the chemicals which are presently in the form of a human body have any particular desire? Which chemicals are unconscious, so why do they desire, or where does the desire come from to remain in that form?
மனித ரூபமாக இருக்கக்கூடியவன் ரசாயன கலவை என்ற நிலையில் விருப்பம் என்று ஒன்று அவனுக்கு ஆசைன்னு ஒன்று ஏற்படுது. அப்ப உணர்வு நிலையே இல்லாத இந்த ரசாயன கலவையாக இருக்கக்கூடிய அவனுக்கு விருப்பம் ஆசை என்று ஒன்று எங்கிருந்து வருகிறது?
So there are so many basic defects in the so-called scientific outlook.
அதனால விஞ்ஞான கண்ணோட்டத்தில் அடிப்படை கோளாறுகள் பல பல இருக்கின்றன.
Which are actually very easily resolved if we simply accept that there is spirit.
ஆன்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்திலேயே இந்த கோளாறுகள் எல்லாம் உடனே விலகிவிடும்.
There is Atma and Paramatma.
ஆத்மா பரமாத்மா இரண்டும் இருக்கிறது என்பது.
But they don't want to accept this.
ஆனா இதை ஏத்துக்கதான் அவங்க தயாரா இல்ல.
பிகாஸ் பை டெஃபினிஷன் ஆத்மா அண்ட் பரமாத்மா ஆர் நாட் மெஷரபிள் பை எனி மெட்டீரியல் மீன்ஸ்.
எந்த விதமான ஜட வழிமுறையிலும் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் நாம் அளவிடுந்து விட முடியாது, அளவிட்டு விட முடியாது என்பதே சூத்திரம்.
And their desire to measure everything and control everything is thus defeated.
அதனால எதை பார்த்தாலும் அளந்து பார்க்கணும், ஒரு அளவுகோளுக்குள்ள அடக்கணும், எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோல்வியடைகிறது.
People in general, they much overestimate the achievements of the scientists.
விஞ்ஞானிகளுடைய அந்த ஒரு அடைந்த வெற்றியை இன்னும் அதிகமாக அதை வந்து பெருசுப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை மக்களுக்கு பொதுவாக இருந்து கொண்டிருக்கிறது.
As the technological age came in, people were astonished at the achievements of the scientists.
The தொழில்நுட்ப யுகம்னு வந்து ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அடேங்கப்பா எவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாம் இந்த விஞ்ஞானிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொதுவாக மக்கள் பெருமைப்படைந்து கொண்டே இருக்கிறார்கள்.
One of the first great achievements of the industrial revolution was a key element in furthering the industrial revolution was the introduction of the steam locomotive.
The steam engine, the rail ஓடுது இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சதுங்கிறது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாக கருதப்பட்டது இந்த தொழில்நுட்ப புரட்சி காலத்தில்.
It was an amazing achievement of technology.
இந்த தொழில்நுட்பத்துல ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு பெரிய சாதனையாக அது நினைக்கப்பட்டது.
It went about 12 miles an hour, something like that, which today would seem not very advanced, but that was a tremendous achievement at that time.
அந்த காலகட்டத்தில்
the beginning of the 19th century, something like that.
19th நூற்றாண்டு ஆரம்ப கட்டத்தில் அது
in Lancashire in England.
Lancashire-ல இங்கிலாந்துல 12 miles ஒரு மணி நேரத்துக்கு போகிற ஸ்பீடில் அந்த இன்ஜின் போச்சான், மெயின் இன்ஜின். அது பெரிய சாதனையாக கருதப்பட்டதாம் அந்த காலத்து.
So they had, this depended on the technology that they had produced for mining iron ore and smelting it and converting it into certain kind of steel.
இந்த உற்பத்தி இந்த இந்த ஒரு கண்டுபிடிப்பை வச்சு அதுக்கு அடுத்து அடுத்ததாக படிப்படியாக அவர்கள் இந்த இரும்பு உருக்க எடுத்து அதை வந்து ஸ்டீலா பண்ற வரைக்கும் அதை வந்து மேம்படுத்தினார்கள்.
And then designing a steam engine which was made from burning coal.
அவர் நிலக்கரியை உபயோகப்படுத்தி அதனால வந்து நகர்ற வண்டிய இன்ஜினை உருவாக்குனாங்க.
With so many different moving parts.
அதுல வந்து பல உபகரணங்கள், நகரும் உபகரணங்களை பொருத்தினார்கள்.
So it was a great achievement of science.
விஞ்ஞானத்தின் மிகப்பெரிய சாதனையாக அது கருதப்பட்டது.
And gradually more and more achievements of science came.
இப்படியாக படிப்படியாக மேலும் மேலும் அந்த விஞ்ஞான முன்னேற்றம் என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது.
As a child, I never saw a computer.
நான் குழந்தையா இருந்த காலத்துல கம்ப்யூட்டர் நான் பார்த்தது இல்ல.
We heard about computers.
கேள்விப்பட்டோம். அப்போ
that some huge machine takes up a whole room.
ஒரு பெரிய ரூம் பூராவும் அடைச்சு வச்சிருந்தாதான் அந்த கம்ப்யூட்டர் கொண்டு வைக்க முடியும்.
And it gives out ticker tape. Translate that in Tamil. I don't know the word.
What is it in English?
It's called ticker tape. It means something comes out and it has all different punched holes in it.
அந்த பஞ்ச் அடிச்சு பஞ்சு டிக்கெட் மாதிரி வெளியே வரும். அந்த மாதிரி எல்லாம் அதுல வந்துகிட்டு இருக்கவங்க பல விஷயங்கள் அதை பற்றி சொன்னார்கள்.
And that was extremely advanced.
அப்பா அந்த காலத்துல வந்து இவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடி அப்பான்னு பாக்குற அளவுக்கு ஒரு முன்னேற்றமாக இருந்தது.
But nowadays it's a very ordinary thing. People have just a little computer that can fit in here, which is maybe lakhs of times more advanced than those computers of the 1960s.
1960ல இருந்த கம்ப்யூட்டரை விட பல லட்சக்கணக்கான மடங்கு முன்னேற்றம் அடைந்த ஒரு கம்ப்யூட்டரை இன்னைக்கு ஜோல்னா பையில தோல்ல மாறிட்டு போற அளவுக்கு வந்துருச்சு.
So people become amazed. You see, science is doing so wonderful things.
மக்களுக்கு என்ன நடக்கு வந்துருச்சுன்னா, அடே அப்பா எப்பேற்பட்ட முன்னேற்றம், சும்மா விஞ்ஞானம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, பெரும் முன்னேற்றம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க.
So undoubtedly the scientists have produced many inventions.
சந்தேகமற விஞ்ஞானிகள் பல விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான்.
It's interesting to note that the more scientific innovations or technological innovations that are introduced into society, the less happy people seem to be all over the world.
முக்கியமா ஒன்ன கவனிக்க வேண்டியது நம்ம, எவ்வளவுக்கு எவ்வளவு தொழில்நுட்ப முன்னேற்றம் என்ற பெயரில் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறதோ, அதே அளவுக்கு இன்னொரு பக்கம் மனிதனின் சந்தோஷமான நிலை என்பதும் ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமாக குறைந்து கொண்டே வருகிறது. சந்தோஷமான மனிதனை காணுவது அபூர்வமாக கொண்டு வருகிறது என்பதும் உண்மை.
But our main complaint against the general scientific ethos is that they have become ridiculously overconfident.
நாங்க பொதுவா எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டு அந்த விஞ்ஞானிகள் பேர்ல என்னன்னு சொன்னோம்னா, ஒரு நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு, நான் செய்யறதுதான் எனக்கு தெரியாதா என்னால முடியாதாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டிய அளவிற்கு மேல் மிக அதிக அளவில் அவர்களிடம் வளர்ந்து கொண்டிருப்பதைத்தான் நம்முடைய குற்றச்சாட்டு.
Because you can now watch on your TV live a cricket match being played on the other side of the world, people think, oh, this is something very wonderful.
அது என்ன காரணத்தினால ஏற்படுதுன்னா, எங்கேயோ விளையாடுற கிரிக்கெட் மேட்ச வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு அங்க நடக்கிறது நடக்கிற மாதிரி இங்க பாக்குற அளவுக்கு வந்துடுச்சு இல்லையா முன்னேற்றம்.
Oh, is it? You can watch it. I think you're saying the lecture is going on too long. You can watch it on the watch, not on my watch. You have your cell phone, you can take a photo and send a photo all over the world. Be careful what you're doing.
Cell phone la photo eduthu ulagam pora anupala and cricket match watch liye paaka mudiyadha ipo la andha level la vandirukku.
So they are doing many things which seem very wonderful to us.
Idella pala pala vishayangalai seidhu konde poga namakkalla idu vandu apurvamana oru vishayamaga thondru kondirukirathu.
But it gives them absolutely no right to deny the existence of God.
இதெல்லாம் முன்னேற்றம் ஆகுதுங்கிற ஒரு காரணத்திற்காக என் நிலையிலும் கடவுள் இல்லை என்று அவர்கள் கூறுவதற்கு உண்டான நிலைக்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை.
That is their foolishness.
அதுதான் அவர்களிடம் அவர்களின் முட்டாள்தனம்.
Or to state that everything is simply material.
எல்லாமே ஜடம்தான் அப்படின்னு சொல்றதுங்கிறதும் ஏற்றுக்கொள்ள முடியாத அவர்களுடைய ஒரு முட்டாள்தனம்.
They have made some progress in technology, but that doesn't give them a right to deny the supremacy of the supreme law.
முழுமுதல் கடவுளே அந்த உச்ச நிலையை ஏற்றுக்கொள்ளாத நிலை என்னும் அந்த அதிகாரத்தை என் நிலையிலும் எவ்வளவுதான் அவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை அடைந்திருந்தாலும் அந்த அதிகாரிகளுக்கு அந்த விஞ்ஞானிகளுக்கு அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள்.
They have no right to make any comment in this regard.
இதை சார்ந்து எந்த அபிப்பிராயத்தையோ அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துவது என்பது நியாயமில்லாத விஷயம்.
Just like someone saying I have an MA in English and therefore I say that E equals MC cubed.
Na English la MA vaangitenga degree adanalae E is equal to MC cubed appadi na eludirathaanga appadinu solla mudiyadhu.
They say, well, you see, well, you're not a scientist, but I have a degree in English, so I can say.
Orena enna solluna, இங்க பாருங்க, நீங்க படிச்சிருக்கிறது இங்கிலீஷ், இது வந்து விஞ்ஞானம், இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, கொஞ்சம் அப்படி இருங்க.
So the scientists are saying that we have done so many things and we say there is no God, but it's, God is not your subject.
விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, எவ்வளவு சாதனைகள் நாங்கள் புரிந்து விட்டோம், அதனால கடவுள் இல்லை, கடவுளுங்கிறது விஞ்ஞானிகள் சப்ஜெக்டே இல்லையே.
Your subject is measuring, God is immeasurable.
உங்க சப்ஜெக்ட் எதையும் அளந்து பார்க்கறதுங்கிறது, கடவுளை பொறுத்த வரைக்கும் அளவிட முடியாதவர் அவர்.
When they say, well, you see, we can't measure God according to science, therefore there's no God.
விஞ்ஞான ரீதியா கடவுளை அளந்து பார்க்க முடியலங்கிற காரணத்திற்காக கடவுளே இல்லைன்னு சொல்லிட முடியாது.
This is an incredibly foolish statement.
இது வந்து இருக்கிறதுலேயே முட்டாள்தனமான அபத்தமான ஒரு கூற்றாக சொல்ல வேண்டும்.
It's something like someone saying, well, I don't understand Telugu, therefore everything said in Telugu doesn't mean anything.
எனக்கு தெலுங்கு புரியலீங்க, அதனால தெலுங்குல எது சொன்னாலும் அர்த்தம் இல்லாததாங்கன்னு சொல்லிட முடியாது.
Does it make any sense? I don't understand it, therefore it doesn't exist.
எனக்கு புரியல, அதனால அது இல்லைங்க, அப்படி ஒண்ணு இல்ல.
So we can understand Krishna.
அம்மாவாலும் கிருஷ்ணரால் புரிந்து கொள்ள முடியும்.
But not by any material means.
ஆனால் எந்த விதமான ஜட வழிமுறையிலும் அவரை புரிந்து கொள்ள முடியும்.
Because he is by definition beyond that which is material.
சூத்திர அடிப்படையிலேயே பார்த்தா கூட ஜடத்திற்கு அப்பாற்பட்டவர் கிருஷ்ணர் என்பது நிலை.
There is a method to understand Krishna.
கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கென்று வழிமுறை இருக்கிறது.
That method is the process of bhakti.
அதுதான் பக்திங்கிற வழிமுறை.
That requires purification of heart.
இருதய தூய்மை மிக தேவைப்படுகிறது இந்த வழிமுறைக்கு.
By chanting the names of Krishna.
கிருஷ்ணனின் நாமத்தை ஜபம் செய்வதால் அந்த தூய்மையை நான் ஏற்படுத்திக்
கொள்ளலாம்.
எனக்கு ஒண்ணு அப்படி என்ன புரியல, நீங்க பாட்டுக்கு கிருஷ்ணரை பத்தி பாடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு நீங்க ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி இதய தூய்மைப்படுத்தும்?
You don't see because you don't know anything about it, so don't say anything, just shut up.
அதனால இத வந்து நீங்க அங்க என்ன இருக்குது, இதய தூய்மை என்ன, என்ன இதை செய்யறதுனால என்ன கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியாததுனால இத பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் அவசியம் இல்ல, வாய மூடிக்கிட்டு இருக்கலாம்.
To reject something because we don't understand it is simply foolishness and arrogance.
நமக்கு புரியலங்கிறதுக்காக ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு ஒதுக்கிறதுங்கிறது முட்டாள்தனமும் ஒரு முரட்டுத்தனமான செயல்பாடும் ஆகிவிடும்.
We can understand Krishna.
கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
To some extent.
ஓரளவிற்கு.
He is unlimited.
எல்லையற்றவர் அவர்.
But to the extent that he explains himself in Bhagavad Gita, we can understand.
எந்த அளவுக்கு பகவத் கீதையில அவரை பத்தி விளக்கி இருக்காரோ அதை பத்தி நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
But not simply by studying Bhagavad Gita with ABC kind of linguistic analysis.
இதோ ABC னு புத்தகத்துல படிக்கிறதுனால ஏட்டு கல்வி மாறி அந்த பகவத் கீதையை படிக்கிறதுனால எதுவும் புரிந்து கொண்டு விட முடியாது.
But by accepting the devotional process, we can begin to understand Krishna.
Bhakti valimurigai naam merkolvadal Krishnarai purindukolla aarambikkalam naam.
And the devotional process begins with the humility of understanding that I need to understand Krishna and I cannot understand simply by my own intellect.
என்னுடைய அறிவை வச்சு கிருஷ்ணனை புரிந்து கொண்டு விட முடியாது என்பதை புரிந்து கொண்டு நான் கிருஷ்ணரை புரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று பணிவாக நம்மை நாம் அர்ப்பணிக்க அவரை புரிந்து கொள்ளலாம்.
So if we can't understand with our intellect, then how can we understand?
அறிவை வச்சு அவரை புரிஞ்சிக்க முடியலன்னா எப்படிதான் அவரை புரிஞ்சுக்கிறது?
Then it's not understanding.
அப்ப அது புரிஞ்சுக்கிறதுன்னா எப்படி சொல்லிட முடியும்?
Yes, we can understand with intelligence, but not with mundane intelligence. With spiritualized intelligence, we can understand Krishna.
அறிவை வைத்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ளலாம், ஆனால் ஜட அறிவை வைத்து அல்ல, ஆன்மீகமயமாக்கப்பட்ட அறிவை வைத்து அவரை புரிந்து கொள்ளலாம்.
ஞானே பிரயாசி முதபஸ்ய நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதம் பவதி அபார்த்தம். When we give up the attempt to accommodate everything within our tiny brains and we simply become humble, hearing from pure devotees, then we can begin to understand Krishna.
நம்முடைய அந்த சிறு மூளைக்குள்ளுக்கு எல்லாத்தையும் அடக்கி வச்சு அது மூலமா தான் நான் புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டொழித்து பணிவான முறையில் நாம் பக்தர்கள் எடுத்து கூறும் அந்த விஷயங்களை எல்லாம் காதால் கேட்டு பணிவாக நாம் நடந்து கொண்டிருக்க புரிதல் என்பது தன்னிச்சையாக ஏற்படும்.
The beginning of real intelligence, the first sign of real intelligence is to understand I am very, 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 very small.
நான் மிக 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 அற்பமானவன் சிறியவன் என்பதை புரிந்து கொண்டு அந்த அறிவாற்றலின் ஆரம்ப நிலையாகும். தொடங்கிவிட்டது அறிவாற்றல் என்பது ஆரம்ப நிலை.
If we think I will learn so many things then we will control nature.
எவ்வளவோ விஷயத்தை என்னாலும் கற்றுக்கொண்டு விட முடியும் என்ற எண்ணம் இருக்க இருக்க அதே நேரத்தில் இந்த இயற்கை எல்லாம் என்னால் கட்டுப்படுத்தி விட முடியும் என்ற எண்ணம்.
This is an attempt to defy the supremacy of God.
இது வந்து பகவானின் அந்த உச்ச ஸ்தாயையை ஏற்க மறுக்கும் ஒரு நிலையாக அமைந்துவிடும்.
And therefore, time to time, God sends something like earthquake or tidal wave just to remind us that whatever our scientific advancement is, we cannot control nature.
அதனால் தான் அவ்வப்போது பகவான் நிலநடுக்கம் கடல் கொந்தளிப்பு என்று அவ்வப்போது எரியாது என்று அனுப்பி எவ்வளவுதான் இந்த விஞ்ஞான முன்னேற்றம் என்பது ஏற்பட்டுக் கொண்டே நீ செயல்பட்டுக் கொண்டு இருந்தாலும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு இயக்கமாக இருக்கிறேன் என்பதை காட்டிக் கொள்ளதான்.
You may say, well, we're flying in helicopters. We're using technology to help to, for relief work.
நம்ம சொல்லலாம் இப்ப இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு பொட்டலத்தை கூட நாங்க வந்து ஹெலிகாப்டர்ல தாங்க கொண்டு போறோம் அந்த அளவுக்கு தொழில்நுட்ப முன்னேற்றத்துல முன்னேறி இருக்கிறோம் சொல்லலாம்.
Where was your technology to stop it in the first place?
இப்போ அந்த கடல் கொந்தளிப்பே வராத அளவுக்கு நிறுத்துறதுக்கு உன் தொழில்நுட்பம் அப்ப எங்க போச்சு?
You don't have such technology, you never will.
இப்ப இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நான் உருவாக்கி விடுவேன் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் அது என்றுமே நடக்க போவதும் இல்லை.
But we have conquered smallpox.
இப்ப நான் சொல்லலாம் நாங்க வந்து அம்மை நோயை வந்து கட்டுப்படுத்திட்டோம்.
We have conquered tuberculosis.
இப்ப டிபி வருது இல்லையா, டிபி வந்து வராத அளவுக்கு நாங்க தடுத்துட்டோம்.
Now actually there are more deadly strains of TB coming back all over in Russia especially and spreading all over the world.
இதெல்லாம் சொல்லிக்கிட்டே ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா இதை விட கொடூரமான வியாதிகள் எல்லாம் ஒரு பக்கம் பரவிக்கிட்டே இருக்கு. ரஷ்யாவிலாம் சில வியாதிகள் வந்து இருக்கா.
You think you have control but then cancer, AIDS, so many other diseases are coming.
ஒரு பக்கம் எதையோ கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா இன்னொரு பக்கம் கேன்சர் AIDS னு வளர்ந்துகிட்டு இருக்கு.
So you think, oh, we solved the problem. But the problem comes back on another side. They're trying to find a cure for AIDS. If they do, Maya will provide another disease.
If AIDS ku marundu kandupidikiren kandupidichitaanga nu sonnal maayai innoru vyadhiye kondu varuvaal.
Why don't they find a medicine to stop death?
வயோதிகத்திற்கும் மரணத்திற்கும் ஒரு முயற்சியில் கூட இன்னும் அவர்கள் இறங்கவில்லை. இதை நிறுத்துவதற்கு மருந்தை கண்டுபிடிப்பேன் என்று.
Where is that research institute for stopping old age and death?
வயோதிகத்தையும் மரணத்தையும் தடை செய்யக்கூடிய மருந்தை கண்டுபிடிப்பதற்குண்டான ஆராய்ச்சி கூடம் எங்க இருக்கிறது காட்டுங்கள்.
There is no such institution.
அப்படி ஒரு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே.
That means that indirectly they accept that we are under the control of time.
அதனால மறைமுகமாக அவர்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள் காலத்தின் பிடியில் தான் நாம் இருக்கிறோம் அதன் கட்டுப்பாட்டில் என்று.
Directly they don't like to say so.
ஆனால் நேரடியாக அந்த அதை ஒரு கூற்றாக சொல்வதில்லை அவர்கள்.
So we are preaching this Krishna consciousness not as a sentimental kind of religion.
ஏதோ உணர்ச்சிகரமாக உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமாக நாங்கள் எடுத்து இங்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கவில்லை கிருஷ்ண உணர்வை.
But to give people the knowledge that they really need.
உண்மையாக எந்த அறிவு மக்களுக்கு வேண்டுமோ அந்த அறிவை அவர்களுக்கு போதனையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இதையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
Who are we? What is the purpose of life? Who is God?
நாம் யார்? நாம் வாழ்வதற்குண்டான காரணம் என்ன? கடவுள் யார்?
How to get free from death?
மரணத்திலிருந்து நாம் விடுபடுவது எப்படி?
We have the medicine.
நம்மிடம் மருந்து இருக்கிறது.
But it's not any physical medicine that you can just take a pill. It's transcendental medicine.
ஆனா இது ஏதோ கையில எடுத்தா வாயில போட்டேன்னு சாப்பிடுற மாத்திரை மருந்து அல்ல. அது உன்னதமான மருந்து எங்களிடம் இருப்பது.
That medicine is the process of bhakti yoga.
இதுவே இந்த மருந்து பக்தி யோகம் என்னும் வழிமுறை.
Especially the pure chanting of the holy names of Krishna.
கிருஷ்ணரின் அந்த புனித நாமத்தை தூய்மையாக நாம் ஜெயம் செய்யும் அந்த வழிமுறை.
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
This should be introduced in every town and village and home and heart in the world.
ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு இதயத்திற்கும் இது அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு மருந்து.
This part of India, there's the culture of visiting temples.
இந்த பகுதியில் இந்திய நாட்டில் கோயில்களுக்கு சென்று வருவது என்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது.
And standing before the Lord in submission.
மிக பணிந்த நிலையில் பகவான் முன்னால போய் நின்று வணங்குறது.
So this is very good.
இது நல்லதுதான்.
But you can't do it all the time.
எல்லா நேரத்திலுமே இதை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? போய் நின்றுட்டு.
And many temples you may have to wait for a long time just to get a few seconds darshan and then they'll push you up.
பல கோவில்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்க கியூல காத்துக்கிட்டு இருந்தாதான் கொஞ்ச நேரம் அப்படி கடவுளை பார்த்த உடனே விலகி போங்க போங்க தள்ளிட்டு போயிடுவாங்க.
But kirtan we can do all the time.
ஆனா கீர்த்தனம் இருக்கிறது எந்த நேரத்திலும் நீங்க செய்து கொண்டே இருக்கலாம்.
And it is actually more satisfying to the Lord than are simply coming for darshan.
வெறுமனே தரிசனத்திற்கு நீங்கள் செல்வதை விட இந்த கீர்த்தனம் என்பது இன்னும் அதிக அளவில் கடவுளுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியது.
This kirtan is the best process for satisfying Krishna.
அதனால் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த இந்த கீர்த்தனமே தலைசிறந்த முறையாகிறது.
So we want to introduce this kirtan culture here also.
இந்த கீர்த்தன் கலாச்சாரத்தை இங்கும் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம்.
Mostly we see that many people here in South India, they like to come for the lecture, but not so much for the kirtan.
நிறைய ஜனங்களை தென்னாட்டில் பார்த்தீங்கன்னா கீர்த்தனத்துக்கு வர விரும்புறதை விட லெக்சருக்கு வந்துடுறாங்க.
In North India, they mostly come for the lecture and not for the kirtan and not for the lecture.
வடநாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கீர்த்தனை அப்ப எல்லாரும் இருப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க, லெக்சர் நடக்கிறப்ப கிளம்பிடுவாங்க.
But both are required.
ஆனா ரெண்டுமே அவசியமாக தேவை.
So please take part in this kirtan culture. We want to spread this everywhere.
அதனால இந்த கீர்த்தன் கலாச்சாரத்தில் நீங்கள் எல்லோரும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். இதை எங்கும் பரவ வேண்டும் என்று முனையுங்கள்.
You also come on time for the kirtan. Sing and do dancing.
கீர்த்தனத்துக்கு நேரத்திற்கு வந்து பாடி ஆடுங்க நிச்சயமா.
Maybe we can have a special night for the ladies. They can have their own kirtan.
பெண்களுக்கு என்று கூட மாதாஜிகளுக்கு என்று தனியாக ஒரு மாலை பொழுது ஒதுக்கலாம் அவர்களுக்கு என்று கீர்த்தனத்திற்கு.
This is the best way to satisfy Lord Hari.
இதுவே ஹரியை, நாம் பகவான் ஹரியை திருப்திப்படுத்தல் தலைசிறந்த முறை.
And by satisfying him, we can understand him.
அவரை திருப்திப்படுத்த நமக்கு அவரை புரிந்து கொள்ளும் சூழல் ஏற்பட்டுவிடும்.
If we understand him, we will go to him.
அவரை நாம் புரிந்து கொண்டால் அவரிடம் நாம் சென்றடைவோம்.
If we go to him, then no more birth, death, old age, disease.
அவரை ஒருமுறை சென்றடைந்து விட்டால் பிறப்பு, வயோதிகம், வியாதி, இறப்பு என்ற சூழலிலிருந்து தப்புகிறோம்.
In the spiritual world, there is only the bliss of dancing with Krishna.
ஆன்மீக உலகத்தில் கிருஷ்ணனுடன் நடனமாடும் அந்த ஆனந்தமயமே வாழ்வு நிலை.
Eating with Krishna.
அவருடன் உண்பது.
Stealing Krishna's lunch box.
கிருஷ்ணருடைய டிஃபன் பாக்ஸ் திருடுறது.
You can't understand this because you only have this culture of awe and reverence for the Lord here.
பயபக்தியோட பகவான் நாடிக்கிட்டே இருந்த கலாச்சாரத்துல வளர்ந்திருக்கும் நமக்கு
That is good, but we should rise above that to pure love for
Krishna.
That can be done by the process of Bhakti Yoga.
பக்தி யோக வழிமுறையின் மூலமாக அதை நீங்கள் நடத்தலாம்.
பக்தி யோக விதானம் கிருஷ்ணர்
புரிந்து கொள்ளுதல் என்பது பக்தி யோக வழிமுறையின் வாயிலாக சாத்தியம்.
So please get all these books, Bhagavad Gita as it is, Bhakti Rasamrita Sindhu will explain about this higher levels of devotion. Bhakti Yogam explains how to practically do.
அனைத்து புத்தகங்களையும் வாங்கி செல்லுங்கள். பகவத்கீதை உண்மை உருவில் பக்தர் சுவாமி சென்று அது எல்லா வித மேம்பட்ட அந்த பக்தி நிலைகள் எல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. பக்தி யோகம், பக்தர்களுடன் சகவாசம் கொள்ளுங்கள், அதிகப்படுத்துங்கள்.
And chant the holy names of Krishna.
பகவானின் கிருஷ்ணனின் அந்த புனித நாமத்தை ஜபம் செய்யுங்கள்.
This wonderful life of Krishna consciousness is available for everyone.
அற்புதமான இந்த கிருஷ்ண உணர்வு வாழ்வு என்பது அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
Everyone who takes to Krishna consciousness seriously, they all have the experience of thinking that whatever else I did before this was just a waste of time.
கிருஷ்ண உணர்வை ஒரு முனைப்பா யாரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த அபிப்பிராயம் உண்டு. இதுக்கு முன்னால நான் என்னெங்கெல்லாம் செஞ்சேனோ அதெல்லாம் வீண் நேர விரயமா தான் இருந்தது.
Hari Hari Bifalai Janama Govaino Manusha Janama Paya Radha Krishna Bhajiya Janiya Shunya Bisha Khaina. Oh my dear Lord, I've uselessly wasted my life.
Bhagavane Veenedithu Vittene Priyojanamilla Nilayil En Vaazhvai Endru.
Having attained this human form of life,
Indha Manidha Udalai Adaindha Nilayil,
I did not worship Radha and Krishna.
ராதையும் கிருஷ்ணனையும் வணங்காமல் இருந்து விட்டேனே.
So knowingly I have drunk the poison of material life.
அதனால் தெரிந்தே நான் அந்த ஜட வாழ்வு என்னும் விஷத்தை பருகி விட்டேனே.
So let us take to Krishna consciousness and understand Krishna.
ஆகவே கிருஷ்ண உணர்வை நாம் எல்லோரும் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை புரிந்து கொள்வோமாக.
And go to Krishna.
இவ்வாறாக நாம் கிருஷ்ணரை சென்றடையலாம்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
So any question about this?
இது குறித்து ஏதாவது கேள்வி?
You have a question.
Regarding kirtan for Mataji, normally it is that we have a system that they don't dance.
Yeah, that's why I was saying you could have maybe a separate night for them.
So separately they can organize.
Yeah, or some special time on Sunday also.
The kelvi மாதாஜிகள் பொதுவாக நடனமாடுவதில்லை கீர்த்தன நேரத்தில் என்ற நிலை இருக்க, இதை எப்படி சாத்தியப்படுத்துவது என்ற கேள்விக்கு மகராஜ் அவர்கள், அதனால் தான் நான் பகிர்ந்துரைத்தேன், அவர்களுக்கென்று ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி தனி நிகழ்ச்சியாக அதை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு நேரத்தில் கூட ஏற்பாடு
செய்வோம். They can also sing and dance, but because of shyness they may not want to do in front of everybody, so they can. That's the traditional system in Kirtan country. They have their own separate time and they do like that. And then no men can come in at that time.
Kirtana pradeshangalil indha valimurai undu. Adhaavadhu pengalukku adhaavadhu Mataji ku poduva vandu aangal munnaal nadana maaradhukku sila avargalukku koochu subhavangal irukkalam. Adhanaal yaarum aangal angu varada nilaiyil thani avargal irukkum nerathil avargal andha kirtanathilum nadanathilum kalandhu kondu irundhathu nalladhaan.
In Bengal, the ladies expressed their ecstasy in kirtan by ululating. One lady was doing here just now.
Bengalathula vande andha vaayila valiya oru sound pannuvaanga adhu moolama avangalude andha paravathinaley avaru kaattuvarundu.
You are maybe surprised. I immediately understood some Bengali is here.
இப்ப அந்த மாதிரி இங்க யாரோ இப்ப பண்ணாங்க போடுறது, பண்ண உடனே எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் வருகிறது, இந்த மாதிரி ஒரு சத்தம் வருது. நான் புரிஞ்சுக்கிட்டே யாரோ ஒரு வங்காள பெண்மணி இங்க இருக்கிறார்கள் என்று.
So that's a very auspicious sound, actually.
மிக மங்களகரமான அந்த ஒலி அது.
உது தானி,
இட்ஸ் கால்ட் உது தானி. உது தானி,
உது உலு 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 உலு
உலு உலு உலு உலு உலு தானி
உலு தானி
உலு தானி.
It It's mentioned in the Gaudiya Vaishnava literature.
Gaudiya Vaishnava Sastra Virikarade.
Hare Krishna. No more questions.